2019 ஜூன் மாத தென்றலீதழில் அரவிந்த் சுவாமிநாதன் அவர்களின் நேர்காணல் பகுதியில் சொல்லருவி முத்துசீனிவாசன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அந்த அறையில் எங்கு பார்த்தாலும் கேடயங்களும் பாராட்டு சான்றிதழ்களும், அலமாரிகளில் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள். வாருங்கள் என்று இருகரம் கூப்பி நம்மை வரவேற்கிறார் முத்துசீனிவாசன். புதுக்கோட்டை இலக்கிய பேரவை தலைவர், புதுக்கோட்டை தமிழ்ச்சங்க துணைத் தலைவர், உலகத் தமிழ் எழுத்தாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் என பல பொறுப்புகளை வகிப்பவர். எழுத்தாளர், கட்டுரையாளர், சொற்பொழிவாளர், பட்டிமன்ற நடுவர் என பல மகுடங்களை மாற்றி மாற்றி அணிபவர். சொல்லருவி, இலக்கிய தேனி, சாதனை செம்மல், பேச்சு திலகம், நன்மன செம்மல், பாராட்டும் பல்கலைக்கழகம் என பல்வேறு கௌரவங்களை பெற்றிருக்கும் இவரது சாதனை மகுடத்தில் மற்றொரு சிறகு சமீபத்தில் தமிழக அரசு வழங்கிய தமிழ் செம்மல் விருது. புதுக்கோட்டையிலிருந்து அன்றுதான் தனது வாழ்நாள் இலக்கிய பணிக்காக வரலாற்று நாயகர் விருது பெற்று சென்னை வந்திருந்தவருடன் உரையாடினோம். இளம் பருவ நினைவுகள். விருதுநகர் மாவட்டத்தில் நதிக்குடி கிராமத்தில் ஜனவரி 6ஆம் தேதி 1944 முத்து ஐயங்கார் ரங்கநாயகி தம்பதிக்கு மூத்த மகனாக பிறந்தேன். விவசாய குடும்பம், நிலப்புலன்கள் இருந்தன. தந்தையாரே ஏற்பூட்டி உழுவார். வயல் வேலை எல்லாமே அவருக்கு அத்துப்படி. கடும் உழைப்பாளி. 5ஆம் வகுப்பு வரை நதிக்குடியில் சரஸ்வதி வித்யாலயா பள்ளியில் படித்தேன். ஒரு சூழலில் எங்கள் நிலமனைத்தும் கைவிட்டு போயின. வெளிவேலை செய்து சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை. அப்பா காரைக்குடிக்கு போய் என் தாய் மாமனின் ஹோட்டலில் சேர்ந்து பணியாற்றினார். திருமணம் போன்ற விழாவுகளுக்கு சமையல் செய்யவும் போவார். இரவு பகல் பாராத கடும் உழைப்பு. எனக்கு பின்னால் 6 சகோதரிகள். அப்படிப்பட்ட சூழலில் நான் வளர்ந்தேன். காரைக்குடியிலிருந்த புகழ்பெற்ற ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கலாசாலையில் சேர்ந்து கல்வி பயின்றேன். இலக்கிய ஆர்வம் முகிழ்த்தது எப்படி? காரைக்குடியிலிருந்த தனியார் படிப்பகங்களுக்கு போய் நாளிதழ்கள் புத்தகங்களை படிப்பேன். திராவிட இயக்க கூட்டங்களுக்கு சென்று சொற்பொழிவுகளை கேட்பேன். அதனால் எனக்கு எழுதும் பேசும் ஆர்வம் வந்தது. எழில் என்ற பெயரில் கவிதைகளை ஒரு பெரிய நோட்டு புத்தகத்தில் எழுதி வந்தேன். ஒரு சமயம் பள்ளியில் பேச்சு போட்டி வைத்தார்கள். அப்போது எனக்கு பயந்த சுபாவம் என்பதால் நண்பனை பெயர் கொடுக்க சொல்லிவிட்டு அவன் பேசுவதற்கான குறிப்புகளை எழுதி கொடுத்தேன். நான் எழுதி தந்ததை அவன் சிறப்பாக பேசினான். ஆனால் அதை எழுதி தந்தது வேறொருவர் என்பதை துணை தலைமை ஆசிரியர் திரு ஆர் சுந்தர்ராஜ் ஐயங்கார் கண்டுபிடித்து விட்டார். அவனை கூப்பிட்டு விசாரிக்க அவன் உண்மையை சொல்லிவிட்டான். என்னை அழைத்தார். நான் பயந்து கொண்டே போனேன். எழுதிய நீயே பேசாமல் ஏன் அவனை பேச சொன்னாய் என்று கேட்டார். நான் பயமாக இருந்தது என்ற உண்மையை சொன்னவுடன், ஏன் இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாய், எங்கிருந்து இதையெல்லாம் கற்றுக்கொண்டாய் என்று கேட்டார். காரணம், நான் அந்த கட்டுரையில் தொட்டால் தீட்டு தீண்டினால் பாவம் என்று மேடையில் கேட்டதையெல்லாம் எழுதியிருந்தேன். சரி சரி, இப்படி எழுதி கொண்டிராதே. காரைக்குடியில் கம்பன் விழா, திருவள்ளுவர் விழா எல்லாம் நடக்கிறது. அங்கு போய் சொற்பொழிவுகளை கேள், நிறைய கற்றுக்கொள்ளலாம் என்றார். அவர் சொன்னபடி காரைக்குடி கம்பன் விழாக்களுக்கு சென்று கம்பன் அடிப்பொடி சா கணேசன், வ சுப மாணிக்கனார் போன்றோரின் சொற்பொழிவுகளை கேட்க ஆரம்பித்தேன். அது எனக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பாக அமைந்தது. இலக்கியங்களை தேடி தேடி வாசிக்கும் ஆர்வத்தை அது தூண்டிவிட்டது. அன்றே அந்த அனுபவம்தான் பிற்காலத்தில் நான் இலக்கிய சொற்பொழிவாளனாக ஆனதற்கு காரணம். இன்றைக்கு தேடி தேடி இலக்கியங்களை வாசிக்கிறேன். நாடக ஆர்வமும் உண்டு. அன்பின் ஒளி, மாமியாரா மருமகளா என்ற நாடகங்களுக்கு பாடல்களை எழுதியிருக்கிறேன். நடித்தும் இருக்கிறேன். படிப்பை முடித்ததும் என்ன செய்தீர்கள்? பள்ளி இறுதி வகுப்பை முடித்தேன். மேலே படிக்க ஆவல், குறிப்பாக ஆசிரியராகும் எண்ணம் இருந்தது. ஆனால் அதற்கு 2 வருடம் தனியாக படிக்க வேண்டும். குடும்ப சூழ்நிலை அதற்கு இடம் தராததால் பல்வேறு தற்காலிக பணிகளை செய்தேன். பின்னர் தமிழக அரசின் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதி தேர்ச்சி பெற்றேன். வேலை கிடைத்தது. ஜூன் 18, 1963 புதுக்கோட்டை அரசு அருங்காட்சியகத்தில் லோயர் டிவிஷன் கிளார்க், தற்போது இளநிலை உதவியாளர் பணியில் சேர்ந்தேன். அது முதல் பல்வேறு பதவி உயர்வுகள் வந்தபோதும் கூட தவிர்த்துவிட்டு புதுக்கோட்டையே வாழ்விடமாக கொண்டு 2001 பணி ஓய்வு பெறும் வரை 38 ஆண்டுகள் அங்கேயே பணியாற்றினேன். ஆரம்பத்தில் காரைக்குடியிலிருந்து புகை வண்டியில் வந்து போய்கொண்டிருந்தேன். காலை 5:30 மணிக்கு புறப்பட்டால் வீடு திரும்ப 9:30 மேல் ஆகிவிடும். அதனால் சில ஆண்டுகளுக்கு பின் புதுக்கோட்டைக்கே குடும்பத்தை மாற்றினேன். 1975 எனக்கு திருமணம் ஆனது. மனைவி ரங்கநாயகி எனக்கு மிகவும் உறுதுணை. ஊதியத்தில் சிறுக சிறுக சேமித்து ஓர் இடத்தை வாங்கினேன். பின்னர் அங்கு வாசன் கபே என்ற ஹோட்டலை தொடங்கி அப்பாவை கல்லாவில் அமர வைத்தேன். அதில் அவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சி நெகிழ்ச்சி. ஒரு மகனாக எனக்கும் மிகுந்த மனநிறைவு. ஏற்பிடித்த கை விதியின் வசத்தால் கரண்டி பிடித்தது. கரண்டி பிடித்த கை பின்னால் கல்லாவில் உட்கார்ந்து காசும் வாங்கியது. இதுவே வாழ்க்கையின் சுழற்சி என்று பின்னால் ஒரு மேடையில் சொன்னேன். என் மனைவி குடும்பச் சூழ்நிலை உணர்ந்து மிகவும் பொறுப்புடன் நடந்து கொண்டதால் வருமானத்தில் சிறுக சிறுக சேமித்து படிப்படியாக எனது சகோதரிகள் அனைவருக்கும் திருமணம் செய்து வைத்தேன். இவற்றிற்கு காரணம் எங்கள் முன்னோர் மற்றும் கடவுளின் ஆசிதான். புதுக்கோட்டை இலக்கிய பேரவை அதன் பணிகள் பற்றி. புதுக்கோட்டை இலக்கிய பேரவை என்ற அமைப்பு தொடங்கும் முன்னால் நான் புதுக்கோட்டை தமிழ்நாடு அரசு அலுவலர் கழகத்தின் மாவட்ட தலைவராக இருந்தேன். எதற்கெடுத்தாலும் போராடுவது என்பதை விட்டுவிட்டு போராடி பெறுவதை வாதாடி பெறுவோம் என்பதை தாரக மந்திரமாக்கி உரிமைகளை சுட்டி காட்டி கேட்டு பெறுவதில் ஈடுபாட்டுடன் இருந்தேன். அப்படி பெற்றும் தந்தேன். அதனால் அதிகாரிகள் அமைச்சர்கள் என பலரது அறிமுகமும் நட்பும் கிடைத்தது. புதுக்கோட்டை அரசு அருங்காட்சியக துணை இயக்குநராக ஜே ராஜா முகமது இருந்தார். அவருக்கு வரலாற்று ஆய்வில் மிகுந்த ஈடுபாடு. புதுக்கோட்டை மாவட்ட வரலாற்று பேரவையின் செயலாளராக இருந்தார். அவர் பல வருடங்கள் உழைத்து புதுக்கோட்டை மாவட்ட வரலாறு என்ற நூலை எழுதியிருந்தார். ஆனால் அது யாருக்கும் தெரியாமல் இருந்தது. அவர் மீது பரவலாக கவனம் ஏற்படுத்தவும் அவரது உழைப்பை பாராட்டி அங்கீகரிக்கவும் விரும்பினேன். நான் அப்போது தமிழ்நாடு அரசு அலுவலர் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர். அமைப்பு மூலம் பலரை ஒன்றிணைத்து பல ஜாம்பவான்களை பிரபலங்களை அழைத்து அவருக்கு விழா எடுத்து வரலாற்று வித்தகர் பட்டம் அளித்து சிறப்பித்தோம். அதை விழாவுக்கு வந்த அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பாராட்டியதுடன் தொடர்ந்து நடத்துங்கள் என்று ஊக்குவித்தனர். இது அவரை போன்றே ஆர்வமுடைய பிற அரசு அலுவலர்களுக்கும் மற்றோருக்கும் தூண்டுதலாக இருக்கும் என்று வாழ்த்தினர். இதுதான் ஆரம்பம். இப்படி வருடா வருடம் விழா எடுத்து சாதனையாளர்களை பாராட்டினோம். முதலில் புத்தகம் எழுதிய அரசு அலுவலர்களை மட்டுமே பாராட்டினோம். இதை நேர்த்தி கண்டு வியந்து புத்தகம் எழுதுபவர்கள் மட்டுமல்லாமல் பல்துறை சாதனையாளர்களையும் பாராட்டலாமே என்ற ஆலோசனைகள் வந்தன. அதையும் செயல்படுத்த ஆரம்பித்தோம். சுமார் 6 வருடங்கள் சாதனையாளர்களை பாராட்டி வந்தோம். 2001 பணி ஓய்வு பெற்றேன். அதன் பின்னும் அரசு அலுவலர் கழகத்தின் மூலம் இதனை தொடர முடியாதே, என்ன செய்யலாம் என்று யோசித்தேன். பல்வேறு இலக்கிய சங்கங்களின் நட்பிலும் பொறுப்பிலும் இருந்த நான் நண்பர்களுடன் இணைந்து 2002 புதுக்கோட்டை மாவட்ட இலக்கிய பேரவை என ஆரம்பித்தேன். அதன் மூலம் சாதனையாளர்களை பாராட்டி சிறப்பிக்கும் பணி இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. விழாக்களின் நேர்த்தி கண்டு வியந்து என்று கூறினீர்கள், அதை விளக்குங்கள். முற்காலத்தில் வாழ்ந்த பல சாதனையாளர்களின் பெயர்களை நாம் கேள்விப்படுகிறோம். ஆனால் அவர்களது விரிவான வாழ்க்கை வரலாறு கிடைக்காது. காரணம், நம்மிடையே வரலாற்றை தொகுத்து வைக்கும் பழக்கம் இல்லை. அந்த நிலைமை தொடரக்கூடாது என்று சாதனையாளர்களை அடையாளம் கண்டு பாராட்டுவதோடு அவர்களுடைய அதுநாள் வரையிலான வாழ்க்கையை சாதனைகளை தொகுத்து நூல் வெளியிடுகிறோம். வருங்கால சந்ததியினர் தங்கள் மூதாதையர்களை பற்றி தெரிந்து கொள்ள உதவுவதுடன் சிறந்த வரலாற்று ஆவணமாகவும் அது அமையும் என்பது எங்கள் நம்பிக்கை. இதை எங்கள் விழாவின் முக்கியமான சிறப்பு என்று கூறலாம். சான்றோர்கள் கூடிய அவையில் சாதனையாளரை மேடைக்கு அழைத்து பொன்னாடி போட்டி பதக்கம் அணிவித்து தலையில் கிரீடம் வைத்து விருது கொடுத்து கௌரவிக்கிறோம். விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் விஜயபாஸ்கர் ஒருமுறை சொன்னார், நீங்கள் சிறப்பு செய்யும் போது அவர்கள் முகத்தில் மகிழ்ச்சி தெரிந்தது, ஆனால் கிரீடம் வைக்கும் போது பலரின் கண்கள் கலங்கியதை பார்த்தேன். சிலர் கண்ணீர் விட்டார்கள். அவர்கள் உணர்ச்சி வசப்படுகிறார்கள். ஏன் உணர்ச்சி வசப்படுகிறார்கள் என்றால், ராஜ மரியாதையாக தலையில் கிரீடம் சூட்டப்படுகிறது. அது மட்டுமல்ல, தான் பிறந்த மண்ணில் தான் யாரையெல்லாம் பார்த்து பழகி கொண்டிருக்கிறோமோ அவர்கள் பார்வையாளர்களாக அமர்ந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் முன்பாக தனக்கு கிரீடம் சூட்டி கௌரவப்படுத்துகின்றார்கள் என்ற நிகழ்ச்சி கண்ணீராக வருகிறது என்றார். இதை எங்கள் விழாவின் தனிச்சிறப்பு என்று சொல்லலாம். இதுவரை எத்தனை பேருக்கு பாராட்டு அளித்திருப்பீர்கள்? டிசம்பர் 2018 வரை 573 சாதனையாளர்களை கௌரவித்திருக்கிறோம். இவர்களில் புதுக்கோட்டையில் பிறந்தவர்கள் வாழ்பவர்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்து சாதனையாளர்கள் பலரும் அடங்குவார்கள். 2018 எழுத்தாளர் SRG சுந்தரம், கவிஞர் மலர்மகன், எழுத்தாளர் RV பதி என பலருக்கு சிறப்பு செய்திருக்கிறோம். எழுத்தாளர்கள் KG ஜவஹர், டாக்டர் ஜே பாஸ்கரன், கவிஞர் மயிலாடுதுறை இளைய பாரதி, டாக்டர் சியாம சுவாமிநாதன், கலைமாமணி மக்கள் குரல் ராம்ஜி, ஜெயந்தி நாகராஜன், பத்திரிகையாளர் இடைமருதூர் கி மஞ்சுளா, வான்மதி என சென்னை வாழ் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் பலரை கௌரவித்திருக்கிறோம். கலைஞர்கள், மருத்துவர்கள், பொறியியலாளர்கள், மக்கள் நல பணியாளர்கள், தொழிலதிபர்கள், ஆன்மீகவாதிகள் என சாதி மதம் இனம் கடந்து தகுதி ஒன்றே கருதி கௌரவிக்கிறோம். சிலருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதும் அளித்திருக்கிறோம். அருளாளர் RMV, டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார், பாலம் கல்யாண சுந்தரம், இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார், VN சிதம்பரம், 97 வயதான 25 வருடங்கள் பஞ்சாயத்து தலைவராக இருந்து கிராமங்களை முன்னேற்றிய வெங்கடாச்சல நாயுடு, குழந்தை இலக்கிய செல்வர் பி வெங்கட்ராமன், டாக்டர் லேனா தமிழ்வாணன், டாக்டர் இரா கற்பூர சுந்தரபாண்டியன், புதுகை தென்றல் ஆசிரியர் எம் தர்மராசன், கல்வியாளர் தனலட்சுமி சீனிவாசன், கல்வியாளர் VK சுந்தரம் என பலர் இவ்விருது பெற்றிருக்கின்றனர். சொல்லறிவி என உங்களை ஏன் குறிப்பிடுகின்றனர்? புதுக்கோட்டை வாழ்கவிஞர் பேச்சாளர் மால்கவி நாராயணன் ஆவேசமாக பேசுவார், ஆசுகவியும் கூட. அப்போதெல்லாம் புதுக்கோட்டை பாலையா பள்ளியில்தான் பெரும்பாலான விழாக்கள் நடக்கும். அப்படி ஒரு நிகழ்வில் எனது தடையில்லா பேச்சை கண்டு வியந்து சொல் அருவி போல் வந்து விழுவதால் இவருக்கு சொல்லருவி என்று பட்டம் சூட்டுகிறேன் என்று அரங்கில் அறிவித்தார். அது நிலைத்து விட்டது. நீங்கள் எழுதியிருக்கும் சாதனையாளர்களின் வரலாற்று புத்தகங்கள் பற்றி? ஆரம்பத்தில் சாதனையாளர்களின் வரலாற்றை விழா அரங்கில் சைக்ளோஸ்டைல் செய்து கொடுப்போம். அது அவ்வளவு நிறைவு தரவில்லை. இவற்றை தொகுத்து நூலாக போட்டால் என்ன என்று தோன்றியது. ஆகவே 1992 முதல் 1996 வரை பாராட்டப்பட்ட 43 பேரின் வாழ்க்கையை தொகுத்து 1997 நடைபெற்ற விழாவில் அந்த ஆண்டின் நாயகர்களின் வாழ்க்கை குறிப்பையும் சேர்த்து ஒரு நூலாக வெளியிட்டோம். அதுதான் எனது முதல் புத்தகம். புத்தகத்தின் பெயர் புதுக்கோட்டையின் சில சாதனையாளர்கள். இலக்கிய பேரவை மூலமாக முதலில் வெளியிட்ட நூல் புதுக்கோட்டையின் புகழ் சேர்க்கும் செம்மல்கள். 2018 ஆண்டு வரை மொத்தம் 18 தொகுப்பு நூல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த நூல்களில் விருது பெறுவோரின் சாதனைகள், சிறப்புகள் மட்டுமல்லாமல் அவர்களது பெற்றோரின் படங்கள், குடும்ப விவரங்கள் எல்லாம் காண கிடைக்கும். நல்லியாரின் வாழ்க்கையை உழைப்பின் சிகரம் என்ற தலைப்பில் நூலாக்கினேன். அதுபோல மீனாட்சி மைந்தன், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் தக்கராக இருந்த VN சிதம்பரம் பற்றிய நூல், புதுக்கோட்டையில் அந்த காலத்தில் மிக புகழ்பெற்ற மருத்துவராக விளங்கிய புனிதர் டாக்டர் ராமச்சந்திரன் பிள்ளையின் வாழ்க்கை நூல், புகழ்பெற்ற கவிஞரான தங்கமூர்த்தி பற்றி ஒரு நூல் எல்லாம் எழுதியிருக்கிறேன். மறக்க முடியாத விருது எது? புதுக்கோட்டை மாவட்ட திராவிட இயக்க தலைவர்களுள் ஒருவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த கவிதை பித்தன் அவர்கள் சமூக மத நல்லிணக்க விருதை அளித்தது மறக்க முடியாதது. அதுபோல பாலம் கல்யாண சுந்தரனாரை தலைவராக கொண்ட அன்பு பாலம் அளித்த விருதை சிறப்பானதாக கருதுகிறேன். சென்னை கம்பன் கழகம் விருது, கீவாஜா இலக்கிய விருது, மகாத்மா காந்தி நூலக விருது, திருவள்ளுவர் விருது, பாரதியார் விருது, இலக்கிய சார்ல் விருது என்று அடுக்கலாம். சமீபத்தில் தமிழக அரசு எனது தமிழ் பணியை பாராட்டி அளித்த தமிழ்ச்செம்மல் விருதும் மறக்க முடியாத ஒன்றே. உங்கள் குடும்பம் பற்றி? துணைவியார் ரங்கநாயகியின் உறுதுணையால் தான் என்னால் இந்த அளவுக்கு செயல்பட முடிகிறது. எனக்கு 3 மகள்கள், 1 மகன். எல்லாருக்கும் திருமணமாகிவிட்டது. எல்லாருக்குமே இலக்கிய ஆர்வம் உண்டு. மகன் மு பிரசன்ன வெங்கடேஷ் சென்னை உட்பட வெவ்வேறு ஊர்களில் வசிக்கும் நண்பர்களை ஒன்றிணைத்து புதுகை இளைஞர்கள் இலக்கிய நட்பு வட்டம் என்ற அமைப்பை சென்னையில் உருவாக்கி அதன் மூலம் சாதனையாளர்களை கௌரவித்து வருகிறார். எனக்கு 76 வயது ஆகிறது. உடல்நிலை ஒத்துழைக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் ஒருபுறம் இருக்க, இது நல்ல பணி. சாதனையாளர்களை, சமூகத்திற்காக உழைப்பவர்களை உற்சாகப்படுத்தும் பணி என்பதால் ஆர்வத்துடன் செய்து வருகிறேன். ஒரு மனிதரை சிறப்பிக்க என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அவற்றை செய்வதில் மிகுந்த மனநிறைவு கிடைக்கிறது. இறைவன் என்னை கருவியாக கொண்டு இத்தகைய பணிகளை செய்ய வைக்கிறான் என்ற மனநிறைவு எனக்கு எப்போதும் உண்டு. தென்றல் வாசகர்களுக்கு என் வணக்கங்கள். நெகிழ்ச்சியுடன் பேசி முடிக்கிறார் சொல்லர்வியார். புதுக்கோட்டை அருங்காட்சியகம். புதுக்கோட்டை அருங்காட்சியகம் மிக பழமையான அரிய பொருட்களை கொண்டது. மன்னர்களின் போர்க்கருவிகள், ஆடைகள் போன்றவற்றை இங்கே காணலாம். எதிரி வாளால் குத்தினால் கூட உள்ளே போகாத இருப்பு சங்கிலி உடையவை. இருப்பு சங்கிலி ஆடையை இருப்பு சிரா அல்லது அந்தளகம் என முன்னாளில் அழைக்கப்பட்டது இங்கே காணலாம். வளரி, வளைத்தடி, பூமராங் எனப்படும் கருவி சரியாக எய்தால் இலக்கை தாக்கிவிட்டு மீண்டும் எய்தவரின் கைக்கே திரும்பி வரும். அதை இங்கே பார்க்கலாம். 7-8 நூற்றாண்டு கச்சிலைகள், வெண்கலச் சிலைகள், ஐம்பொன் சிலைகள், நாணயங்கள், கல்வெட்டு பிரதிகள், செப்பேடுகள் எல்லாம் காண கிடைக்கின்றன. புதுக்கோட்டை சமஸ்தானத்தின் முழு வரலாறு ஓலைச்சுவடி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஒரு சமயம் 1921 என்று ஞாபகம், மகாத்மா காந்தி புதுக்கோட்டை வழியாக செல்ல இருந்தார். பிரிட்டிஷாருடன் இணக்கமாக இருந்த சமஸ்தானத்தின் பிரிட்டிஷ் எதிர்ப்பாளரான காந்தியை அவ்வழி செல்ல அனுமதித்தால் பிரிட்டிஷ் அரசால் பிரச்சனை வருமோ என எண்ணி காந்திக்கு புதுக்கோட்டை சமஸ்தான எல்லை வழியாக செல்லக்கூடாது என்று ஒரு கடிதத்தை அனுப்பினர். அது பாதுகாக்கப்பட்டு அங்கே காட்சியகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. உங்கள் கடிதத்தின்படி நான் பாதையை மாற்றிக்கொள்கிறேன் என்று அந்த கடிதத்திற்கு மகாத்மா காந்தி பதிலெழுதிய கடிதமும் அங்கே உள்ளது. ஆனால் அதே காந்திக்கு பிற்காலத்தில் புதுக்கோட்டை சமஸ்தான மக்கள் வரவேற்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வரவேற்பு பத்திரமும் காட்சியகத்தில் உள்ளது. இங்கிருக்கும் நாணயவியல் பகுதி முக்கியமானது. மைசூர் தசராவை போல ஒரு காலத்தில் புதுக்கோட்டை சமஸ்தானத்திலும் தசரா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. அப்போது அம்மன் காசு வெளியிடுவார்கள். அரைக்காசு அம்மன், அம்மன் அரைக்காசு என்றெல்லாம் அதை சொல்வார்கள். நாணயத்தின் ஒரு புறம் திருக்கோக்கர்ணம் பிரகதாம்பாளின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கும். அங்கு அச்சிடப்பட்ட பிற தங்க நாணயங்களும் காட்சியகத்தில் உள்ளன. செப்பேடுகளை, கல்லெட்டுகளை படியெடுக்க கற்பிக்கப்படுகிறது. மாதா மாதம் சிறப்பு பேச்சாளர் ஒருவரை வரவழைத்து வரலாறு, இலக்கியம், பண்பாடு ஆய்வுகள் குறித்த விவாதங்களை நடத்துகிறார்கள். ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய இடம் புதுக்கோட்டை அரசு அருங்காட்சியகம். மு. முத்து சீனிவாசன். குருநாதர் பிபி. என்னால் மறக்க முடியாத நபர் குழந்தை இலக்கிய செல்வர் திருப்பி வெங்கட்ராமன். அமெரிக்காவில் வசித்து வரும் கல்வியாளரும் பத்மஸ்ரீ விருது பெற்றவருமான திரு பாலாவி பாலச்சந்திரன் அவர்களுக்கு பேரவையின் சார்பாக விழா நடத்தினோம். அவருடன் படித்தவரான திரு பிவியும் அதில் கலந்து கொண்டிருக்கிறார். அது எனக்கு தெரியாது. பின்னர் சென்னை சென்ற அவர் என்னுடன் தொலைபேசினார். இது மாதிரி எங்கும் நடந்ததில்லை, நடப்பதில்லை என்றும் சொன்னார். திரு டாக்டர் நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்களிடமும் இவ்விழா பற்றி கூறியிருக்கிறார். பின்னர் ஒரு சந்தர்ப்பத்தில் என்னை நல்லியிடம் அறிமுகப்படுத்தினார். ஒருவர் திறமைசாலி என்று தெரிந்துவிட்டால் அவரை ஊக்குவிப்பதோடு தனக்கு தெரிந்த எல்லா சான்றோரிடத்தும் அறிமுகப்படுத்தி அவர்களை உயர்த்தி அழகு பார்ப்பது பிவியின் போற்றத்தகுந்த குணம். பேரவைக்கு சிறந்த சாதனையாளர்களை அடையாளம் காட்டி வருகிறார். அவருடைய வயது மற்றும் தகுதியை வைத்து அவரை எனது குருநாதராகவே கருதுகிறேன். மு. முத்து சீனிவாசன். மறக்க முடியாத பாராட்டு. டாக்டர் நல்லி குப்பிசாமி செட்டியார் சாதனையாளர்களை கௌரவிக்கும் என்னை கௌரவிக்க விரும்பி சென்னை பாரதி கலைக்கூடம் சார்பில் ஒரு விழாவை ஏற்பாடு செய்தார். டி எம் சௌந்தரராஜன், குன்னக்குடி வைத்தியநாதன், அருளாளர் ஆர் எம் வீரப்பன், அட்வொகேட் ஜெனரல் என் ஆர் சந்திரா, சௌந்தரா கைலாசம், மீனாட்சி மைந்தன், வி என் சிதம்பரம் போன்ற பெரும் சாதனையாளர்கள் அங்கிருந்தனர். விழாவில் நல்லி பேசும்போது பாராட்டப்படுபவர்களின் வரலாற்றை ஆவணப்படுத்தி புத்தகமாக்கி விழா எழுப்பதை முத்து சீனிவாசன் தான் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதிரி தமிழ்நாட்டில் வேறெங்கும் நடப்பதாக எனக்கு தெரியவில்லை. பலரை பாராட்டி வரும் அவரை பாராட்ட வேண்டும் என்ற நோக்கில் நான் தனியாக ஒரு விழாவை எடுக்கிறேன் என்று சொன்னார். இதை ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நினைக்கிறேன். மு. முத்து சீனிவாசன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.